பத்து முழுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். எட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரிகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை 2018 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் வளமை போன்று தர இருப்பது ஒரு சிறந்த மூதுரை ஒன்று. உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றிலரை கண்டால் பணிவாரோ, கல்தூண் பிளந்து 20 அல்லால் பெரும் பாரம் தாக்கின் தளர்ந்து விளையுமோ தான். இந்த மூதுரையினுடைய பொருள் என்னவெனில், கரங்கள் தூணான போதிலும் அதிக பாரத்தை சுமந்ததினால் அது முறிந்து உடைவது போல் மானமுள்ளோர் விரோதிகளை கண்டு பயந்து வணங்காமல் உயிரையே விட்டு விடக்கூடிய இயல்புடையவர்கள் ஆவார்கள். உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரை கண்டால் பணிவாரோ, கல்தூண் பிளந்து 20 அல்லால் பெரும் பாரம் தாக்கின் தளர்ந்து விளையுமோ தான். நிகழ்ச்சியில் இந்த காலை வேளையிலே மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய திரைப்பட பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியிலே நேர்களுக்காக இணைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே அவரால் எழுதப்பட்ட மந்திரி குமாரி திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இதுவும் அந்த பாடல். சிறப்பு நிகழ்ச்சி மறைந்த கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் திரு லீனப்பு அருதாசன் அவர்கள். இதோ அந்த நிகழ்ச்சி. வணக்கம் அருள் அவர்களே.
வணக்கம் ஷன். வணக்கம் நேரலே.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைத்திருக்கின்றீர்கள். அண்மையிலே தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய இறப்பு தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் இன்று பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே கருணாநிதி அவர்களினுடைய பிறப்பு மற்றும் பூர்வீகம் பற்றி நீங்கள் அறிந்தவற்றை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா இன்றைய நிகழ்ச்சியிலே?
கருணாநிதி அவர்கள் தஞ்சை மாவட்டம் திருவாரூரை அடுத்துள்ள திருக்குவளை என்ற ஊரில் சிறு கிராமத்தில் 1924 பிறந்த. அவருடைய இயற்பெயர் வந்து தட்சிணாமூர்த்தி. இவருடைய காலத்துல நாங்கள் இருந்த, அதாவது இந்த திராவிட கழகத்துல ஆரம்பத்தில் இருந்த சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர்களை பார்த்தோம்னு சொன்னால், எம் ஆர் ராதா, அறிஞர் அண்ணா, நெடுஞ்செழியன் அவருடைய வயதோட பார்க்கும்போது எம் ஆர் ராதாவுடைய வந்து வேறோட 67 பிறந்திருக்கிறார், அறிஞர் அண்ணா 69 பிறந்திருக்கின்றார், எம்ஜிஆர் அவர்கள் 17, அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன் 20 அவர்களுக்கு இளமையா தான் இருந்திருக்கிறார், 24 பிறந்திருக்கிறார். இப்படி தந்தையர் பேர் முத்துவேலு என சொல்லப்படுகிறது. இந்த முத்துவேலாருக்கு 3 மனைவிகள், முதல் 2 இறந்து அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாத நிலையில 3வது மனைவிய திருமணம் செய்திருக்கிறார். அவருடைய தாய் தான் கருணாநிதி, அவருடைய மனைவி 3வது மனைவி தான் கருணாநிதியுடைய தாயார். கருணாநிதிக்கு வந்து 2 சகோதரர்கள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது, 2 பெண் சகோதரர்கள், இவர்கள் 3வது, கருணாநிதி வந்து 3வது என்று சொல்கிறார்கள். அதோட இவருடைய திருமணத்துக்கு பார்த்தால் கருணாநிதிக்கு வந்து முதலாவது பத்மாவதி என்கின்ற ஒரு பெண்ணை மணந்திருக்கின்றார். அவர் யார் என்று கேட்டால் பழம்பெரும் பாடகர் சி எஸ் ஏ ராமன், காவியமா நெஞ்சில் ஓவியமா விண்ணோடு மகிழோடு போன்ற பாடல்களை பாடிய சி எஸ் ஏ ராமன் சகோதரி தான் இந்த பத்மாவதி. இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவர் மூகா முத்து. அவர் ஒரு நடிகராக இருந்திருக்கிறார், ஒரு பாடகராக இருந்திருக்கின்றார். கருணாநிதி வந்து ஒரு எம்ஜிஆருக்கு அவரை ஒரு போட்டியாக வளர்த்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை இருக்கிறது. அதெல்லாம் எம்ஜிஆருக்குள்ளேயும் அவருக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வந்துதான் சொல்லுகிறார்கள். இப்போ நாங்கள் சொல்ல பார்த்தோம்னா மூகா முத்து நடித்த படங்கள் பூக்காரி, வேலைக்காரன், புள்ளிய பிள்ளை போன்ற படங்கள். அவர் சொந்த குரலில் பாட்டும் பாடியிருக்கிறார் மூகா முத்து. என்ன சொந்தக்காரங்கு எனக்கு ரொம்ப பேருங்க என்ற பாடலை பாடியர் அவர் தான். அந்த பத்மாவதியின் மறைவுக்கு பிறகு கருணாநிதிக்கு வந்து திருமணம் முடித்தது தியாழு அம்மாளை. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் தியாழம்மாள். அவர்களுக்கு 3 ஆண்கள் என்று சொல்லப்படுகிறது, அழகிரி, ஸ்டாலின், மற்றது தமிழரசன். அதோட ஒரு மகள் இருக்கிறார் செல்வி.
செல்வியா
கருணாநிதியோடு வழக்கமாக சொல்வார்கள் ஒரு மனைவி அவரது துணைவி இருக்கிறான்னு சொல்லி, அவர் ராஜாத்தி அம்மாள். அவரும் இன்னும் உயிரோடு இருக்கின்றார். அவருடைய மகள் தான் கேனிமொழி, அவருக்கு ஒரு பிள்ளையர். அதாவது கருணாநிதி சொல்வார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் பேர் வைப்பதிலே ஒரு உணர்வுகளை காட்டினார் என்று சொல்லிக்கிறார். ஒரு இடத்துல வீட்டுக்காக ஒரு பேர் வைத்தேன், அது முத்து. அதாவது தந்தையார் முத்துவேலு, அதை மையமாக கொண்டுதான் மூத்தம்மானுக்கு முத்து என்று பேர் வச்சிருக்கிறாராம். நாட்டுக்காக ஒரு பேர் வைச்சேன் சொல்லி அழகிரி, அதாவது பழம்பெருமாறு சுயமரியாத சுடரொளி என சொல்லப்படுகின்ற திராவிட இயக்க தலைவர்கள் ஒருவர் பட்டுக்கோட்டை அழகிரி நினைவாக அழகிரிக்கு பேர் வச்சுக்கிறேன். நாட்டுக்காக ஒரு பேர், உலகிற்காக ஒரு பேர் வைத்தேன் என்று ஸ்டாலின், அதாவது ரஷ்ய கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்டாலின் நினைவாக என்று சொல்லி நகைச்சுவைய கருணாநிதி சொல்லியிருக்கிறது என ஞாபகத்துக்கு வருகிறது.
ஆமாம். அருள், அடுத்ததாக மற்றொரு வினாயன் என்றால், மறைந்த கலைஞர் கருணாநிதியின் அரசியல் பிரவேசம் எப்படி அமைந்தது என்று நினைவுபடுத்த முடியுமா?
கருணாநிதி அவர்கள் இளம் வயதிலேயே இந்திய ஒழிக வாழ்க தமிழ் என்ற முழக்கத்துடன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 15-16 வயதிலேயே ஈடுபட்டதாக அறிந்து கொள்கிறேன். ரயில் மறியல் போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற ரயில் தண்டவாளத்தில் தலை வைக்கப்படுத்த ஒரு போராளி என்றும் ஒரு கதை இருக்கிறது. டால்மியாபுரம் என்ற ஒரு ஹிந்தி திணிப்பு பேரை எதிர்த்து ஒரு கிராமத்துக்கு பேர் டால்மியாபுரம் என்ற பேர் மாற்றத்தை கண்டித்து நடந்த போராட்டத்தில் கள்ளக்குடி என்ற இடத்துல அந்த ரயில் தண்டவாளத்தில் தலை வைக்கப்படுத்த சொல்லி சொல்லப்படுகிறது. அதோட இவருடைய முன்னோடியாக இவர் யார பாக்குறேன்னா சுயமரியாதை இயக்க நான் முதல் சொன்ன பட்டுக்கோட்டை அழகிரி. அவருடைய பேச்சார கவரப்பட்டு தான் அவர் அந்த திராவிட கழகத்துல ஈடுபட்டதாக சொல்லுறார். அதோட இவர் வந்து மாணவராக இருந்த காலத்துல கூட மாணவ நேசன் என்ற பத்திரிகையை தொடங்கி இருக்கிறார். அதுல வழிவந்த பத்திரிகை தான் முரசொலி இருக்கிறது. தெரியும், முரசொலி மாறனுடைய அவருடைய மருமான. இவர் கருணாநிதி தொடக்கிய மாணவர் மன்றம் தான் பிற்காலத்துல திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியாக உருமாற்றி இருக்கிறது. அதோடு அரசியல் பிரவேசம் என்று சொல்லப்படுகிறது. 57 முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம், அந்த நாட்கள்ல காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டையோ சென்னை மாறுதி ஆண்டு கொண்டிருந்த காலத்துல 57 அறிஞர் அண்ணா தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக போட்டியிட்டது. அந்த முதலாவது வெற்றி போட்டியிலே 15 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அந்த 15 பேர்ல ஒருவர் கருணாநிதி. அவருடைய சாதனை என்று இன்றுவர் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவருக்கு 31 வயது, அது வேற விஷயம். ஆனால் அன்றிலிருந்து இன்று வேற எந்த தேர்தலையும் தோக்காத ஒரே ஒரு தலைவர் என்று சொல்றது கருணாநிதி. தமிழ்நாடு மண்டலத்தில் இந்தியாவிலேயும் தொடர்ந்து 60-65 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கிட்ட நான் சொல்றது 57 இன்றைய வரை எந்த தொடரும் தோற்கவில்லைன்னு சொல்லுவேன்.
ஆமாம், அருள், அடுத்ததாக அரசியலில் மட்டுமல்ல திரை உலகிலும் கலைஞர் கருணாநிதி குறிப்பிடக்கூடிய பங்களிப்பை வழங்கியுள்ளார். கலைஞரின் திரை உலக பிரவேசம் மற்றும் திரை உலக ஈடுபாடு பற்றி நீங்கள் கூறக்கூடியதை பற்றி கூறுங்கள்.
அவருடைய திரையுலகத்துக்கு வரக்குமால் அப்படி அவர் முதலமைச்சர் வர வேண்டிய நிர்பந்தம் வர அப்படின்னு சொன்னால், முதல் வந்து அண்ணாதுரை அவர்களால் இவருடைய அடுக்குமொழி பேச்சு மிகவும் கவரப்பட்டு இவர் வந்து திருவண்ணாமலை பொருளாளராக வருகிறார். அதுக்கப்புறம் 1967 பலம் அமைத்து பலம் பாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது. அண்ணா அவர்கள் என்ன வருகிறார், முதலமைச்சராக வர்றார். கருணாநிதிக்கு வந்து பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை அமைச்சு கொடுக்கப்படுகிறது. 69 அண்ணாமறைய அடுத்த தலைமை பதவிக்கு யார் என்கின்ற கேள்வி எழுதும் பொழுது நெடுஞ்சாலி எனக்கும் இவருக்கும் கொஞ்சம் போட்டி வந்தது. குறிப்பாக பெரியார் அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவு கருணாநிதிக்கு இருந்தபடியால முதலமைச்சராகிறார் 69 அண்ணாவின் மறைப்புக்கு பிறகு. நீங்கள் கேட்ட மாதிரி இவருடைய திரை உலக பிரவேசம் எப்படி இருந்தது சொன்னால், அண்ணாவின் அறிமுகத்தின் காரணமாக அண்ணா கூட வந்து திரையில் வெள்ளித்திரையில் இருந்தவர். பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கின்றார், திரும்பி பார், மறக்க முடியுமா, அந்த மாதிரியே. அப்போ கருணாநிதி முதல் எழுதிய திரைப்பட கதை எழுதிய வசனம் எழுதிய படம் தான் ராஜகுமாரி, எம்ஜிஆர் நடித்த படம். இதுல என்ன விஷயம் கருணாநிதி முதல் கதை வசனம் எழுதிய படத்துல நடித்தது எம்ஜிஆர், சிவாஜியுடைய முதல் படத்து பராசக்தியில கதை வசனம் எழுதிய கலைஞர் கருணாநிதி. அது மட்டுமல்ல, இவருடைய கண்ணதாசன் மற்றும் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் போன்றவருடைய நட்பின் காரணமாக இவருடைய எழுத்தாற்றல் மற்றது இவருடைய பேச்சுமன்மை இவரை கருணாநிதிய வந்து இந்த திரை உலகில ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லாம அவருடைய எழுத்தாளராக வசன கர்த்தாவாக அவரை அறிமுகப்படுத்தி அவரை தொடர்ந்து வைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி மந்திரகுமாரிக்கு பிறகு வந்த ராஜகுமாரி, மருத நாட்டுல வரிசை, அபிமன்யு, பராசக்தி, மனோகரா, மணமகள், பணம், அப்படி சொல்லக்கூடிய மலைக்கள்ளன், ரங்கூர் ராதா என்று, புதுமைப்பித்தன், அரசலங்குமாரி போன்ற பல படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்க கருணாநிதி. நான் சொன்ன படங்கள் கன்னியாவோட நிறைய படங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல சமூக நாவல்களையும் சரித்திர நாவல்களையும் எழுதியிருக்கிறார். அது மட்டும் 21 நாடகங்களையும் எழுதியிருக்கார் சொல்லுகிறார்கள். 1957 திராவிட கழகத்தில் கிடைத்த உதயசூரியன் சின்னத்தை இவர் பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில உதயசூரியன் என்ற நாடகத்தையும் எழுதி அந்த நாட்கள தமிழ்நாடு முழுக்க மேடையேற்றி வந்ததாக சொல்கிறார்.
ஆமாம், அந்த வகையிலே அருள், ஆமாம் அருள் அவர்களே, கலைஞர் அவர்கள் சில சினிமா பாடல்களையும் எழுதியுள்ளதாக எனக்கு இணையதளம் ஒன்றிலே பார்த்த ஞாபகம். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
ஆமாம், நான் அறிந்த வரையில இந்த மறக்க முடியுமா திரைப்படத்துல காகித ஓடம் கடல் அலை மேலே, காகித ஓடம் அன்று தொடங்குவோம்.
ஆமாம், அந்த பாடலை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே தர இருக்கின்றோம்.
அடுத்ததாக மந்திரி குமாரியில உழவும் தென்றல் காற்றினிலே, பழையாக்களுக்கு நிறைய மிகவும் பிடித்த பாடல.
அந்த பாடல் ஏற்கனவே நாங்கள் காற்றினிலே
அந்த மாதிரி போதும். வாராய் நீ வாராய் போகும் இடம் மந்திரி குமாரியில் இடம்பெற்ற இடம். மற்றது பூம்புவாரில் நான் நினைக்கிறேன்
வாழ்க்கை என்னமோடம்,
வாழ்க்கை என்னமோடம் அந்த மாதிரி பாடல். ரங்குன்றாவல் பாடல் போது நல்லம் பெரிதா என்ற பாடல் இருக்கு. மற்றது என்னோட ஞாபகத்து வரபாடு பேசும் யாழே பெண்மானி அந்த மாதிரி ஒரு பாடல் ஒன்று வருகிறது. அப்படி இன்னும் சில பாடல்கள் இருக்க எனக்கு ஞாபகத்தில் உள்ளதை உங்களை சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இவருடைய வசனங்கள் பராசக்தியில, சிவாஜி கணேசன் நீதிமன்ற காட்சியில தோன்று குற்றவாளி கூட்டில இருந்து பேசும் வசனங்கள் இன்று வரை நீங்க இடம்பெற்றதாக பழையவர்கள் ஞாபகங்களில் இன்னும் உள்ளது. மனோகரா திரைப்படத்தில் அரசவையில வசந்த சேனைக்கு எதிராக அரசனுக்கு முன் நின்று நடிகர்கள் சிவாஜி கணேசன் பேசும் வசனம், பூம்புகார் திரைப்படத்துல பாண்டிய பேரரசன் பேரவையில கண்ணகியாக விஜயகுமாரி வந்து நின்று சிலம்பொலியா கோவலனுக்காக நியாயம் கேட்டு அந்த பேசும் வசனங்கள் அழியா போல் பெற்றவையாக இன்று வரை நிலைத்து நிற்கின்றன. எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்எஸ்ஆர், ஜெய்சங்கர், சிவகுமார் போன்ற பழைய நடிகர்களுக்காகவும் 80களில் 90களில் கூட அவர் புது நடிகர்களுக்காக கதை வசனங்கள் எழுதி இருக்கின்றார்.
அந்த வகையிலே இறுதியாக ஒரு வினாவை உங்களிடம் மீண்டும் தொடுக்க இருக்கின்றோம். இறுதியாக மறைந்த கலைஞர் கருணாநிதி பற்றி வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்தவற்றை உடன் பாய்ந்து கொள்ள முடியுமா?
எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் முதன் முதலாக நட்பு ஏற்பட்டது சொல்கிறார்கள். திராவிட இணைப்பு மூலமாகவும் சேலத்தில் ஒரு கூட்டத்தில்தான் இவர்கள் மிகவும் நட்பர்களாக சேர சந்தர்ப்பங்களை நான் இடத்துல வாசித்திருக்கின்றேன். அது மட்டும் மற்றது என்ன விஷயம், கருணாநிதி முதல் முதல் எழுதின நாடகம் பழனியப்பன் என்று சொல்கிறார்கள். திருவாரூர் அவருடைய சொந்த ஊரில் போட்டதாக அறிகிறேன். 1947 ராஜகுமாரி திரைப்படத்தில் தொடங்கி 2011 கடைசி படம் அவற்றை 2011 ஏழு வருஷத்துக்குள் வந்த வந்த படம் பொன்னர் சங்கர். 64 வருடங்களாக திரையுலகில் கதவசனம் எழுதியிருக்கின்றார். ராஜகுமாரியிலிருந்து பொன்னர் சங்கர் வரை. அது மட்டுமல்ல, கடைசியாக 92 வயதில் ஆக இருக்கும்போது, 2 வருடங்களுக்கு முன்னர் அவர் இறக்கும்போது அவருடைய வயது 94, ஒரு தொலைக்காட்சி தொடரில் ஸ்ரீராமனுஜர் என்றொரு மகான் பற்றிய தொடருக்கு அவர் கதை எழுத ஆரம்பித்து அது பாதியில அவர் நிப்பாட்டினார். வேறு யாரும் தொடர்ந்து எழுதினோ தெரியல, அது கதவே அவருக்கு சுவயினமாயிட்டார். 10 சமூக நாவல்களையும் சரித்திர நாவல்கள் எழுதியிருக்க சொல்கிறார்கள். கருணாநிதி மொத்தமாக 69 படங்கள்ல பணியாற்றி இருக்கின்றார். வசனகர்த்தாவாக, பாடலாசிரியராக என்று சொல்கிறார்கள். கலைஞர் என்ற அடைமொழி பலகாலமாக கருணாநிதிக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அந்த பட்டத்தை வழங்கியவர் என்று கேட்டால் நடிகவள் எம் ஆர் ராதா. கருணாநிதி எழுதிய தூக்குமேடு என்ற நாடகத்தை பாராட்டி இந்த பட்டத்தை வழங்கினார் எம் ஆர் ராதா. அது மட்டுமல்ல, புரட்சி நடிகர், எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை வழங்கியது யார் என்று கேட்டால் கருணாநிதி. கருணாநிதிய இந்த உச்சத்தை கொண்டு போன ஒரு வசனகர்த்தாவாக மக்களிடையே அபிமானம் பெற வைத்த படம் என்று சொல்றார்கள். பராசக்தி மற்றும் மனோகரா, சிவாஜி கணேசன் முதலாவது படம் தான் பராசக்தி. 1955 வந்த என்று நினைக்கின்றேன். அவருடைய சாதனையா சொல்றார்கள், 1957 முதல் 2016 வரை நடந்த 13 சட்டமன்ற தேர்தல்களில் தோல்வியே காணாமல் தொடர்ந்து வெற்றி பெற்றவர். அது மட்டுமல்ல, 5 முறை தமிழக சட்டசபையில் முதல்வராக அலங்கரித்திருக்கின்றார். இதுவரை தமிழ்நாடு, அதாவது சுதந்திர இந்திய சுதந்திர இந்தியாவில் ஆகக்கூடிய காலம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி என்று சொல்லப்படுகிறது. அவருடைய 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்திருக்கார். 60 அண்ணாதுரை அவர்கள் இறந்த பிறகு 50 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு கட்சியின் தலைவராக இருக்கு என்பது கொஞ்சம் சாதனை தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கட்சி பிளவுகளை கண்டது. திராவிட முன்னேற்ற கழகம் 72 எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறி மாபெரும் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் பொழுதும் ஒரு பெரிய பிளவை சந்தித்தது. பின்னர் 93 அளவு நினைக்கின்றேன், வைகோ அவர்கள் பிரிந்து மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டும் பொழுது மீண்டும் ஒரு பிளவை சந்தித்தது. ஆயினும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு சென்று இந்த பிளவுகளின் பின்னும் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் விதமாகவும் அமைந்திருந்தது. அதாவது 60 ஆண்டுகள் தமிழக அரசியல் வரலாற்றில் அவர் ஒரு மாபெரும் சக்தியாக தான் இருக்கிறார். பல அவர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. சாதாரண அரசியல்வாதிகள் யாருமே விமர்சனத்துக்குள்ளார்கள். குறிப்பாக நம்முடைய ஈழத்து போர்க்காலத்தில் அவருடைய அவர் நடந்து கொண்ட விதம், அவருடைய முயற்சிகள் சிலதுகள் வந்து கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றன. அதை இந்த நேரத்தில் நான் பேசி இந்த அதை பற்றி அவருடைய நல்ல அவருடைய செய்த பணிகள், அவருடைய கலைக்கு அரசியலை செய்த பணிகளை பேசுவது
பொருத்தமாயிருக்கும்.
திமுக திராவிட முன்னேற்றத்தின் விடிவெள்ளி என்று சொல்கிறார்கள். அவருடைய அடக்கம் புதன்கிழமை அன்று நடைபெற்றது. செவ்வாய் அதிகாலை இறந்திருக்கின்றார். அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட பெட்டியில் தான் அவர் தான் சொல்லியிருக்காரு, இப்படித்தான் தன்னுடைய பெட்டியில் எழுத 31 வருஷத்துக்கு சொன்னு சொல்கிறார்கள். ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கின்றான். அந்த வாசகத்தை இந்த டிவியிலையும் அந்த படங்களிலையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த இதில் அவருடைய சவப்பட்டி என்று சொல்லப்படுகிற அவருடைய பேழையில.
நான் ஒரு பத்திரிகையிலே வாசித்தேன், இறுதியாக அவர் ஆஸ்பத்திரியிலே இருக்கின்ற தருவாயிலே அவரிடம் நர்ஸ் சொல்லி இருக்கிறார், உங்களுடைய மூச்சை இழுத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவர் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பகுதியாக சொல்லியிருக்கிறார், மூச்சை விடக்கூடாது என்று தானே நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் விட சொல்றீங்க. இப்படி ஒரு
செய்தி சந்தர்ப்பம் வருகிறது. 1980 MGR அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கின்றார். சட்டசபையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு சுயேட்சை எம்எல்ஏ வந்து கர்நாடகா எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றார், சுயேட்சை எம்ஏ வந்து அதிக நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார், சட்ட சபாநாயகர் அவரை மறைக்கிறார், உங்களுடைய நேரம் கடந்தது, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று சுயேட்சை எம்எல்ஏ கேட்கவில்லை, பேசிக் கொண்டே இருக்கின்றார். விரக்தி விட்ட சபாநாயகர் சொல்கிறார், அனி ஆண்டவன் தான் உங்களை நிறுத்த வேண்டும் சொல்லி. எதிர்கட்சி தலைவர் அந்த கர்நாடகா எழும்பி சொல்கிறார், தாமரைக்கனி அவர்களே உங்களுடைய பேச்சை நிறுத்துக்கள் என்று சொல்லி. அவர் சபாநாயகர் பேச்சை கேட்காதவர், கருணாநிதி பேச்சை கூட பேசாமல் உட்கார்ந்தாராம். அப்ப சபாநாயகர் கேட்கிறாராம் கருணாநிதி, என்ன நான் சொல்லி கூட கேட்கவில்லை, நீங்க எதிர்கட்சி தலைவர் சொல்லி கேட்கிறேன்னா, நீங்க சொன்னீங்க ஆண்டவர் நிப்பாட்டவன் சொல்லி, நான் தான் ஆண்டவன், என்னன்னு சொன்னால் தமிழ்நாட்டை முதலில் ஆண்டவன், உங்களுக்கு முதல் ஆண்டவன் நான் தான் என்று சொல்லி ஒரு நகைச்சுவையாளர், தமிழன் நகைச்சுவை கலந்த
ஒரு எல்லா பேச்சுகளுமே அந்த வகையில் தான்.
ஆமா, எனவே இந்த நேரத்துல கருணாநிதி கலைஞர் அவர்கள் அவர்களை நினைவு கூர்ந்து மக்களுக்கு என்னால் முடிந்த தகவலை கொடுக்க சந்தர்ப்பம் அளித்து உங்களுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.
ஆமாம் அருள் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் உண்மையிலே பலர் அறிந்திராத, நானும் அறிந்திராத பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியிலே எமது நேயர்களுக்காக வழங்கியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தமைக்காக முத்தமிழ் இசை வானொலியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
மறைந்த கலைஞர் டாக்டர் மூனா கருணாநிதி அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கும் மற்றொரு அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழ் அறிஞர் நண்பர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள். இது அந்த நிகழ்ச்சி. லக்குவன் அவர்களே, ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றீர்கள். அண்மையிலே மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்வதற்காக, அந்த வகையிலே நீங்கள் அவருடைய வாழ்க்கையிலே, அவர் 94 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்து தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்திருக்கின்றார், அவருடைய வாழ்க்கையிலே அவர் சாதித்த விடயங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
முக்கியமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையும் மட்டுமல்லாது அவருடைய இலக்கிய வாழ்வு என்னை மிகவும் தொட்டது கவர்ந்தது என்று கூறலாம். முத்துவேல் கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வரும் ஆவார். 1969 முதல் முறையாக தமிழக முதல்வரானார். May 13, 2006 ஐந்தாவது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கருணாநிதி தமிழ் திரையர்கள் கதை உரையாடல் பணிகளில் ஈடுபாடு கொண்டவர் என்பது எல்லோரும் தெரியும். ஆனால் அவருடைய இலக்கிய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது அவரோடு இணைந்திருந்தவர்கள் மகா கெட்டிக்காரர்கள், மாபெரும் கவிஞர்கள், மாபெரும் நடிகர்கள். உதாரணமாக கவிஞர் கண்ணதாசனை சொல்லலாம், மக்கள் திலகம் எம்ஜிஆரை சொல்லலாம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்லலாம். இவர்களோடு இவர் பயணித்த விதம் இருக்கிறதே மிகவும் அலாதியான ஒன்று. பாருங்களேன், பழனியப்பன் என்ற நாடகமே கலைஞர் முதன் முதலில் எழுதிய நாடகமாகும். தூக்குமேடை, பரபிரம்மம், சிலப்பதிகாரம், மணிமகுடம், ஒரே ரத்தம், காகிதப்பூ, நானே அறிவாளி, வெள்ளிக்கிழமை, உதயசூரியன், திருவாளர் தேசியம்பிள்ளை, அனார்கலி, சாம்ராட் அசோகன், சேரன் செங்குட்டுவன், நாடக காப்பியம், பரதாயணம் உட்பட 21 நாடகங்களை எழுதியிருக்கிறார்.
ஆமாம், அவருடைய நாடகங்கள் உண்மையிலேயே பேசப்படுகின்ற ஒரு சிறப்பு நாடகங்களாகத்தான் இருந்ததாக கேள்வியுற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே அவருடைய திரைப்பட பாடல்கள் அது பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா?
திரைப்பட பாடல்கள் என்பதை விட என்று கூறுவதை விட தூக்குமேடை நாடகத்தை நம்ம எல்லாம் பார்த்திருக்க வேண்டிய அவசியத்தை நம்மால் காண முடியாத ஒரு நேரம் ஆயிற்றது. ஏனென்றால் தூக்குமேடை நாடகம், அதை பார்த்து மகிழ்ந்த நடிகவேல் எம் ஆர் ராதா கலைஞர் என்ற அடைமொழியை கருணாநிதிக்கு வழங்கினார். அதன் பிறகே இவர் கலைஞர் கருணாநிதி என்று அழைக்கப்பட்டார். கருணாநிதி எழுதிய தென்பாண்டி சிங்கம் நாவல் 1981 ஆண்டுக்கான தஞ்சை பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருதை பெற்றது. நெஞ்சுக்கு நீதி என்ற பெயரில் தன் வாழ்க்கை நிகழ்வுகளை 3 தொகுதிகளாக இவர் எழுதியிருக்கிறார். உடன்பிறப்புகளுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் தொகுக்கப்பட்டு 12 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன. சங்கத்தமிழ், தொல்காப்பிய உரை, இனியவை 20, மேடையிலே வீசிய மெல்லிய பூங்காற்று, மலரும் நினைவுகள், கலைஞரின் கவிதை மழை, இளைய சமுதாயம், எழுகவே உள்பட 178 நூல்களை கருணாநிதி எழுதியிருக்கிறார்.
ஆமாம், அவருடைய நூல் வரிசையிலே பல நூல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதே போன்று அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
இவருடைய அரசியல் வாழ்க்கை நம்ம எல்லாம் பிரமிக்க வைக்கின்ற ஒரு செய்தி என்று கூறலாம். இதுவரை 13 சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிருக்கும் கருணாநிதி இதுவரை ஒரு தேர்தலில் கூட தோல்வியடைந்ததே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு
இல்லைங்களா?
தொகுதியில் தான் அதிகபட்சமாக 3 முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கருணாநிதி. சைதாப்பேட்டை, அண்ணாநகர், திருவாரூர், துறைமுகம் ஆகிய பகுதிகளில் தலா 2 முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 1957 தற்போது வரை 60 ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கிறார் கருணாநிதி. இது சாதிக்க முடியாத ஒன்றாக நான் கருதுகிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை
பத்தி? ஆமாம் ஆமாம், உண்மையிலே இது ஒரு சரித்திர வரலாறு படைத்த ஒரு சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும்.
நிச்சயமாக 33 வயதில் முதன் முதலாக சட்டப்பேரவை உறுப்பினரானார் கருணாநிதி. இது ஒரு ஆச்சரியம் பாருங்க, நாடாளுமன்றத்தில் ஒரு முறை கூட இவர் உறுப்பினர் ஆனதில்லை. ஆனால் நாடாளுமன்றத்திற்கு இவர் அனுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ பேர், எத்தனையோ அமைச்சர்கள். இதற்கெல்லாம் பின்னால் இருந்து இவர் நிறைய பணி செய்திருக்கிறார், வேலை பார்த்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். கருணாநிதி தனது 45 வயதில் தமிழக முதல்வர் ஆகிறார். அதிலிருந்து பாருங்க, 45 to 94 பாருங்க, எத்தனை வருஷம், ஏறக்குறைய 50 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து அரசியல் செய்து மட்டுமில்லாமல் அந்த முதலமைச்சர் அந்த மாதிரியே இருந்திருக்கிறார் பாருங்க.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் இறுதியாக கருணாநிதியினுடைய சிறப்பிலே என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னுடைய நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது.
என்னவென்றால், இப்போ 2011 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 31 இடங்களில் மட்டுமே வென்றாலும் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்ட கருணாநிதி 50,249 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இது என்னை பொறுத்தவரை ஒரு அசாத்தியமான ஒரு வெற்றி என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் கட்சி அளவில் 31 இடங்களில் வெற்றி பெற்றாலும் இவருடைய தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு அவர் ஏறக்குறைய 51,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். 2016 தேர்தலில் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருவாரூர் தொகுதியில் 68,366 வாக்கு வித்தியாசம். மாநிலத்திலேயே இது அதிக அளவு என்று நாம் கூற வேண்டும். இந்த செய்தியை தொடர்ந்து படிக்க படிக்க நமக்கு நிறைய அவருடைய வாழ்க்கை பற்றி பேச வேண்டும், அவருடைய சாதனை பற்றி பேச வேண்டும் என்று என் நெஞ்சம் துடிக்கிறது. உங்களுக்கும் நிறைய நேரம் தேவை. நேரம் போதாமையால் தற்பொழுது இதை முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் வாய்ப்பு வரும் பொழுது நிறைய பேசலாம்
ஐயா. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தர இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பித்து மறைந்த கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்களை தொடர்பிலே சிறப்பு விடயங்களை எமது நேர்கொடு பாய்ந்த கொடுமைக்காக முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல். தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி இலக்கம் 20 பெல்லே வீதியில் அமைந்துள்ள லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ்